நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் டெரன்ஸ் ஜெயரத்னம்.
வணக்கம் சஞ்சயன்.
காலநிலை மாற்றம் குறித்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று லேபர் கட்சி தேர்தலின் போது பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. அதனை தற்போது சட்டமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அது குறித்து பேசுவதற்காக உங்களுடன் இணைந்திருக்கிறோம். நேர்களுக்கு உங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்வது முக்கியம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் காலநிலை மாற்றம் குறித்து பலரும் பலவித கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த துறையிலே ஒரு வல்லுநராக செயற்படுகிறீர்கள். உங்களது பின்னணியை பற்றி எமது நேர்களுக்கு முதலில் அறியத்தாருங்கள்.
ரொம்ப நன்றி சஞ்சயன். நான் என்ன தமிழ் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டது. இப்ப 30 வருஷமா இங்க வந்து I'm going to be talking a lot in English, so apologies for that. And உங்களோட இதை பத்தி கதைக்கிறது எனக்கு நல்ல சந்தோஷம். என்னோட பேக்ரவுண்ட் இஸ் இன் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங். நான் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்க ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன் ஆஸ்திரேலியா டு டூ இட். நான் படித்தது யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வாஸ் த ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் டிகிரியை தொடங்கினது in 1988. எனக்கு இயற்கை பற்றியும் சுற்றுச்சூழல் பற்றியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. என்னுடைய அறிவை உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த வேணும் என்று எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்காக நான் பெர்த்தை விட்டுட்டு மெல்பர்னுக்கு மூவ் பண்ணினான். ஏனென்றா மெல்பர்ன் அண்ட் சிட்னியில தான் ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இங்கே தான் நடக்கிறது.
நல்லது. நீங்கள் அரச சுற்றுச்சூழல் துறையிலே வேலை தேட வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கவில்லையா?
அந்த நேரத்துல அப்படி கணக்க பொசிஷன்ஸ் இருக்கே இல்ல சஞ்சயன். அந்த ஒர்க் வந்து மோஸ்ட்லி பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இருந்தது. அதுக்காகத்தான் நான் பெர்த்தை விட்டுட்டு மெல்பர்னுக்கு மூவ் பண்ணினான். டிகிரியை முடிச்ச பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு மூவ் பண்ணி எந்த ஒர்க் அந்த ஃபோக்கஸ்ல தான் போய்கொண்டிருக்கு. நான் பிரைவேட் நிறுவனங்களுக்கு கன்சல்டிங் ஒர்க் செய்தனான். அதுக்கு பிறகு நான் என்னுடைய ஓன் நிறுவனம் தொடங்கினான். அந்த கம்பெனி வாஸ் கால்ட் நெட் பேலன்ஸ். அதுக்கு பிறகு ஒன் ஆஃப் த 4 பெரிய கன்சல்டிங் நிறுவனங்கள் எர்ன்ஸ்ட் அண்ட் யங் EY என்ற கம்பெனியை வாங்கினது. அது 8 வருஷமா போயிட்டது. இப்ப நான் அந்த நிறுவனத்தில் சஸ்டைனபிலிட்டியும் கிளைமேட் சேஞ்ச் ஒர்க்கும் செய்கிறேன். எங்களோட டீம்ல 250 பேர் இருக்கணும். ஆஸ்திரேலியால ஒரு 3000 டீம் மெம்பர்ஸ் உலகம் முழுக்க இருக்கணும்.
காலநிலை மாற்றம் ஆஸ்திரேலியாவை எப்படி பாதிக்கிறது?
ஆஸ்திரேலியா மிகவும் வறண்ட ஒரு மிகவும் வறண்ட கண்டம். அப்ப கிளைமேட் சேஞ்ச எடுத்தா வெப்பநிலை ரெக்கார்ட் பண்ண தொடங்கினது ஒரு 200 வருஷத்துக்கு முதல். இப்ப உலகத்தை பார்த்தா 1.1 டிகிரி கூட இருக்குது. டெம்பரேச்சர் பதிச்ச 200 வருஷம் முதல் பதிச்ச நம்பரை கம்பேர் பண்ணா. ஆனா ஆஸ்திரேலியா இன்னும் வார்மரா இருக்குது. 1.4 அப்ப 30% 1.4 டிகிரி செல்சியஸ் கூட அப்ப 30% கூட இந்த உலகத்தை கம்பேர் பண்ணினா. எங்கட கண்டம் இருக்கிற இடமும் அந்த வறண்ட நிலையும் எங்கட கிளைமேட் சேஞ்ச் எங்களுக்கு இம்பாக்ட் பண்றது உலகத்துக்கும் பார்க்க கூட. அப்ப நீங்க ஆஸ்திரேலியால இம்பாக்ட பார்த்தா உங்களோட புஷ் ஃபயர்ஸ் காணுவீங்கள், ஃபிளட்ஸ் இருக்குது. சிட்னியை பார்த்தா இப்ப 2 தரம் இந்த வருஷம் பெரிய ஃபிளட்ஸ் வந்திருக்கு. இப்ப UKல ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இப்ப நான் இப்ப UKல இருந்து நேற்று தான் வந்தேன். நான் அங்க இருக்க UK டெம்பரேச்சர் ரெக்கார்ட் வாஸ் ப்ரோக்கன். இட் வாஸ் 40 டிகிரி. ஸோ அப்ப இந்த UKல அந்த ரெக்கார்ட் கிளைமேட் மாடலிங் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் சொன்னது இது 2050ல நடக்கமுண்டு. இப்ப 2022 இப்பவே டெம்பரேச்சர் அந்த ரெக்கார்டுக்கு வந்துட்டது. அப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச் மாடலிங் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கும் கூடவா மூவ் பண்ணிக்கொண்டு போகுது.
அப்ப இதை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அதாவது இந்த டெம்பரேச்சர் அதிகரிப்பதை குறைக்க முடியுமா?
குறைக்கிறதுக்கு நாங்க எங்கிருந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வருது வந்து பார்க்கணும். ஒன்று வந்து எங்களோட எனர்ஜி யூஸ் அப்படின்னா கோல் பேர்னிங், ஆயில் அண்ட் கேஸ் பேர்னிங், அதுல இருந்தா மிக கிரீன் ஹவுஸ் கேஸ் வருது. அதுக்கு பிறகு அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியில இருந்து கணக்கு கிரீன் ஹவுஸ் கேசஸ் வருது. ஸோ அதுல தான் முக்கிய விடயங்கள் பார்த்து குறைக்கணும். எனர்ஜியை பார்த்தா இப்ப நாங்க எங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா எங்களோட சோலர் பேனல்ஸ், சோலர் ஃபார்ம்ஸ், விண்ட் மில்ஸ் அண்ட் வேவ் எனர்ஜி என்று கணக்கு டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி இப்ப கூடிக்கொண்டே வருது. இப்ப உலகம் முழுக்க பார்த்தா அந்த டெக்னாலஜியை உலக முழுக்க போட ஒரு 30 trillion முடியும். ஆனா அந்த பேபேக், உங்களோட வீட்டுல சோலர் பேனல் போடுற மாதிரி உலகம் முழுக்க பேபேக் ஒரு 6-7 வருஷத்துல அதை நாங்க கட்டி முடிச்சிருவோம். ஏனென்றா அந்த சோலர் பேனல போட்டா அதுக்கு பிறகு எங்களோட வர்ற எனர்ஜி சன்ல இருந்தா வருது. நாங்க ஆயில போய் பிடிச்சு பம்ப் பண்ணி ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அதுக்கு அப்புறம் காருக்கு போட தேவையில்லை. அது ஃப்ரீ எனர்ஜி. அந்த சோலர் பேனலையும் விண்ட் மில்களையும் போட்டா, பேட்டரி எல்லாம் போட்டா அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி நாங்க யூஸ் பண்ணலாம். த பெனிஃபிட் அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வராது.
சரி, நீங்கள் கூறிய விடயங்கள் சூரிய ஒளியிலிருந்தோ காற்றிலிருந்தோ வருவதென்று சொன்னால், சூரிய ஒளி இரவிலே இல்லை, காற்றில்லாத நாட்கள் பல நாட்கள் இருந்திருக்கின்றன. இப்படி இயற்கையை நம்பிக்கொண்டிருந்தால் எப்பொழுதும் நமக்கு மின்சாரம் கிடைக்காது இல்லையா?
அது நல்ல கேள்வி சஞ்சயன். அதுக்குத்தான் விண்ட் எனர்ஜி வளமையா காலமேலையும் பின்னேரத்திலையும் நல்லா ஒர்க் பண்ணும். மற்றது வேவ் எனர்ஜி இரவிலையும் ஒர்க் பண்ணும். அப்படின்னா கடல் மூவ் பண்ணிக்க அது அந்த டர்பைன்ஸ் மூவ் பண்ணும், அதுல இருந்து ஃப்ரீ எனர்ஜி வரும். மூன்றாவது ஸ்டோரேஜ், நிச்சயமா நாங்க ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏனென்றா ஸ்டோரேஜ் பார்த்தா அதுலேயும் ஒரு பெரிய டெஸ்லா பேட்டரி ஒன்று கட்டினாங்க. அந்த பேட்டரி 3 வருஷத்துல பே பேக் பண்ணியாச்சுது. அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பேட்டரிஸ் கட்டினா காலமேல ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜிய அதுல ஸ்டோர் பண்ணி இரவேல யூஸ் பண்ணலாம்.
நேர்களே, இது SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த அரசு புதிய சட்டங்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறது. இதுகுறித்து காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் ஒரு நிபுணராக கடமையாற்றும் டெரன்ஸ் ஜெயரத்னம் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். பலர் இந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பத்திற்கு கூறுகின்ற இன்னொரு குறைபாடு என்னவென்றால், இதற்கான செலவு அதிகம் என்பது. ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் அந்த செலவு 3-4 வருடங்களிலேயே மீண்டும் ஈடுகட்டப்படுகிறது என்று. இதற்கான தரவுகள் முழுமையாக பெறப்பட்டிருக்கிறதா?
பேபேக்க பார்த்தா ஒரு தனி வீடு எடுத்தா 7-10 வருஷத்துக்கும் இடையில பேபேக் வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம்ஸ் 25-30 வருஷம் ஓடும். அப்ப உங்களுக்கு 10-20 வருஷம் ஃப்ரீ எனர்ஜி வந்து கொண்டே இருக்கும். அதை கட்டி முடிஞ்ச பிறகு பெரிய ஸ்கேல் அதலைட் மாதிரி பார்த்தா அந்த பெரிய ஸ்கேல்ல மூலதனம் 3-4 வருஷத்துல பிரேக் ஈவன் பண்ணிடும்.
இன்னொரு விடயம் என்னவென்றால், அரசு இதை பற்றிய சட்டங்களை உருவாக்கும் போது சில கட்சிகள் கூறுகிறார்கள் இவர்கள் செய்வது போதாது என்று. உதாரணமாக கிரீன்ஸ் கட்சி இப்பொழுது உள்ள சட்ட மூலங்களை எடுத்துக்கொண்டால் லேபர் கட்சி கூறுவது போதாது என்று கூறுகிறார்கள். செய்வதையே தடுப்பது போன்ற நடவடிக்கையாக அது மாறிவிடாதா?
ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பாலிசி கொண்டு வரும். கிரீன்ஸ பார்த்தா கிரீன்ஸ் கிளைமேட் சேஞ்ச்ல 1.5 டிகிரிஸுக்கு எய்ம் பண்ணினோம். லிபரல் பார்ட்டி அவேட எமிஷன் ரிடக்ஷன் பிளான், அந்த குறைக்கிற பிளான், அந்த லெவல்ல போனா எல்லாரும் அந்த உலகத்துல, எங்களோட உலகத்துல எல்லாரும் அந்த லெவல்ல குறைச்சா நாங்க ஒரு 2.5 டிகிரிஸ் மட்டும் ஏறிடுவோம். நான் முதல் சொன்னா நாங்க ஒரு 1.1 டிகிரிஸ்ல இருக்கிறோம். 2.5 டிகிரிஸ்ல கிரேட் பேரியர் ரீஃப் போயிரும், இலங்கை ஜாஃப்னா பெனின்சுலா மூவி அந்த வாட்டர். அப்ப கிரீன்ஸ் கட்சியை பார்த்தா அவே 1.5-1.5 டிகிரிஸுக்கு குறைக்க பாக்கணும். 1.5 டிகிரிஸ்ல இப்ப லேபர் பார்ட்டியை பார்த்தா அவன் 43% குறைக்கிற டார்கெட் தான் வச்சிருக்கணும். 43% 2030 குறைக்கிறண்டா 2 டிகிரிஸ் ட்ரெஜெக்டரியில இருக்கும். கிரீன்ஸ் பார்ட்டி 1.5 டிகிரிஸுக்கு பாலிசி வைக்க பாக்கணும். உங்களோட பாயிண்ட் சரிதான். இவே 2 ambitious சில நேரம் இந்த ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்ண எல்லாம் போயிடும். அதான் லேபரும் கிரீன்ஸும் மற்ற பார்ட்டிஸும் காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த டார்கெட்ட கொஞ்சம் கூடினா எங்களோட கான்ட்ரிபியூஷன், ஆஸ்திரேலியன் கான்ட்ரிபியூஷன் டு கிளைமேட் சேஞ்ச் பெட்டர் ஆயிருக்கும்.
நீங்கள் கூறிய ஒரு வார்த்தை எனக்கு குழப்பமாக இருக்கிறது. இலங்கையின் வடபகுதி தண்ணீர் கடியில் போய்விடும் என்று கூறினீர்கள். இந்த 2.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்தால் கடல் மட்டம் உயரும் என்று படித்திருக்கிறேன். பசிபிக் தீவுகளில் இருக்கின்ற நாடுகளும் இதனைத்தான் ஒரு பாரிய பயமாக கூறி வருகிறார்கள். கடல் மட்ட நீர் உயர்வதால் எப்படியான ஆபத்து இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஏற்படும்?
இலங்கையிலும் இந்தியாலையும் பங்களாதேஷ் அந்த கண்ட்ரிஸ்ல கணக்கு பிளடிங் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் நாங்க பிளடிங் காண்கிறோம். அந்த பிளடிங் முந்தி பார்த்தா ஒரு 40-50 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற பிளடிங் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. சி லெவல் கடல் லெவல் ஏறது வந்து எப்படி நடக்கிறாண்டா, இந்த டெம்பரேச்சர் கூடிக்கொண்டு போயிக்க ஐஸ் மெல்ட் பண்ணுது. ஐஸ் மெல்ட் பண்ணி அந்த சி லெவல் ஏறி கொண்டு போகுது. ஒரு பேப்பர் வந்து தாரணி கோபாலகிருஷ்ணன் அண்ட் லலித் குமார் ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அந்த மாடலிங்ல யாழ்ப்பாண பெனின்சுலா பார்த்தா வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோல பார்த்தா ஒரு 50% 47-58% ஆஃப் த யாழ்ப்பாண பெனின்சுலா கடல் தண்ணிக்கு அடியில இருக்கும் பை 2100. The reason in the modeling இப்படி சொல்லுதுன்னா, Jaffna Peninsula பார்த்தா அரவாசி under 2 meters above sea level. அப்படின்னா 2 meters sea level change பண்ணினா அந்த whole area will be underwater. அப்ப 1 meter change பண்ணா ஒரு அரவாசி underwater.
மாலைதீவு மால்டி வயலன்ஸ் எடுத்துக்கொண்டால் அதை விட குறைவான உயரத்தில் அல்லவா இருக்கிறது? அப்போ அதுவும் தண்ணீர் கடியில் போய்விடும் போல் தெரிகிறது.
ஓ, இது மால்டீவ் ஸ்பெசிபிக் ஐலண்ட் நீங்க சொன்னீங்கள். அந்த ஐலண்ட்ஸ் தர் ஆர் லோ லைங் அப்படின்னா அண்டர் 2 meters அபவ் சி லெவல், அதுகளுக்கு சரியான ப்ராப்ளமா இருக்க போகுது. ஆனா உலகம் முழுக்க பார்த்தா மோஸ்ட் கம்யூனிட்டிஸ் எங்கட மெல்பர்ன் சிட்னி பார்த்தா நாங்கள் எல்லாம் சீக்கு பக்கத்துல லிவ் பண்றோம். ஏசியா பசிபிக்ல 60% சீக்கு பக்கத்துல லிவ் பண்றோம். அப்ப சி லெவல் கூடினா இந்த லோ லைங் கம்யூனிட்டிஸ் அவைக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஆனா மோஸ்ட் கம்யூனிட்டிஸ் வில் ஹேவ் சம் ப்ராப்ளம்.
சரி, இப்ப அரசு இதற்காக நடவடிக்கை எடுக்கிறது என்று முயற்சி செய்கிறது. ஆனால் அரசாங்கங்கள் திட்டங்களை போட்டு செயல்படுத்துவதற்கு பல காலம் ஆகலாம். ஒரு தனிப்பட்ட மனிதராக நாங்கள் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எப்படியாக இந்த காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு தனிப்பட்ட மனிதராக அல்லது குடும்பமாக நாங்கள் என்ன செய்ய முடியும்?
நாங்கள் எல்லாரும் இதுகளை ரெகக்னைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அதுதான் இந்த கிளைமேட் சேஞ்ச குறைக்க ஹெல்ப் பண்ணும். எங்கட எலக்ட்ரிசிட்டிய பார்த்தா 2030ல எங்கட எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் 80% will be renewable and a solar wind energy. அப்ப எங்கட வீட்டுகள்ல பார்த்தா எலக்ட்ரிஃபை பண்ணினா கேஸ் குறைச்சு மற்ற எல்லாத்தையும் ஹீட்டிங் அது எல்லாத்தையும் எலக்ட்ரிசிட்டியில போட்டா அந்த எலக்ட்ரிசிட்டியில எமிஷன்ஸ் குறைவா இருக்கும். காருகளும் இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது. இனி இந்த நெக்ஸ்ட் 1-2 இயர்ஸ் கணக்கு மாடல்ஸ் வரும். அது பெட்ரோல் ப்ராசஸ பார்த்தா அது பெட்டர், பே பேக் உடையா இருக்கும், பட் ஆல்சோ கிளைமேட்டுக்கும் என்வாரன்மெண்ட்டுக்கும் பெட்டர். வீடை பார்த்துட்டு அப்புறம் காரை பார்க்கணும். மூன்றாவது வந்து நானும் இதை சேஞ்ச் பண்ணிருக்கிறேன். இறைச்சிய குறைச்சு வெஜிடேரியன் மீல்ஸ் செய்தா அது இஸ் பெட்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். அண்ட் அதுக்கு பிறகு வேஸ்ட் ரீசைக்கிளிங், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது, மற்றது கணக்கு கன்சியூம் பண்ணாம யூஸ்ஃபுல்லா கன்சியூம் பண்றது, அதெல்லாம் உதவி செய்யும்.
நீங்க அதை சொல்றது இலகுவாக படுகிறது. ஆனால் வருடத்துக்கு வருடம் மொபைல் போன் புதிய புதிய மாடல்கள் வருகிறது, மாற்ற வேண்டும் என்று எல்லோருக்கும் உந்துதல் வருகிறது, அதை எப்படி கட்டுப்படுத்துவது?
ஓ, அது நல்ல உதாரணம். அதுகளும் ரெகுலேஷனால சேஞ்ச் பண்ணும் சஞ்சயன். என்னண்டா இப்ப பிரான்ஸ்ல ஒரு லா கொண்டு வந்திருக்கேன், மொபைல் போன்ஸ் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் எனி கன்சியூமர் குட் இன்ட்ரடியூஸ் பண்ணினா ஒரு 10 வருஷத்துக்கு ஒர்க் பண்ண ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அப்ப சாம்சங், கூகுள், மைக்ரோசாப்ட் அவை வந்து உங்களுக்கு அந்த ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அந்த போனை 10 இயர்ஸ் மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்க அந்த லா ரிக்வயர் பண்ணுது. அப்படியான சட்டம் இங்க என்ன கொண்டு வர பார்க்கல. ஆனா இன் மை வியூ அது வேறம் இன் டைம். அந்த நேரத்துக்குள்ள நாங்கள் எங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிய கொண்டு வரணும். இப்ப நீங்க வாங்குறதெல்லாம் லாஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி இல்லாட்டி செகண்ட் ஹேண்டா வாங்குறது அதுவெல்லாம் யோசிச்சு செய்தா இந்த வேஸ்ட்கள் குறையும்.
அருமையாக கூறினீர்கள் டெரன்ஸ் ஜெயரத்னம். உங்களது நேரத்திற்கும் அருமையான கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றி சஞ்சயன், வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.